பாடம் 16. ஒரு காரியத்தை நபி வழிபடியும் அதன் முறைப்படியும் பேணுதல். அல்லாஹ் கூறுகின்றான், இறை தூதர் உங்களுக்கு கொண்டு வந்ததை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். உங்களை அவர் தடுத்துள்ளவற்றிலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். 59வது அத்தியாயம் 7வது வசனம். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், அவர் தன் மனு இச்சைப்படி பேச மாட்டார். இறை செய்தி இறக்கப்பட்ட செய்தியை தவிர வேறில்லை. 53வது அத்தியாயம் 3 மற்றும் 4வது வசனங்கள். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், நபியே நீர் கூறுவீராக, நீங்கள் அல்லாஹுவை நேசித்தால் என்னை பின்பற்றுங்கள். அல்லாஹ் உங்களை நேசிப்பான், உங்கள் பாவங்களை உங்களுக்கு மன்னிப்பான். 3வது அத்தியாயம் 31வது வசனம். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், நிச்சயமாக அல்லாஹுவின் தூதரிடம் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி உள்ளது. அல்லாஹுவையும் மறுமையையும் ஆதரவு வைப்போருக்கும் படிப்பினை உண்டு. 33வது அத்தியாயம் 21வது வசனம். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், உம் இறைவன் மீது சத்தியமாக, அவர்கள் தங்களிடையே ஏற்பட்ட பிரச்சனைகளில் உம்மை தீர்ப்பு கூறுபவராக ஆக்கி, நீர் தீர்ப்பளித்தவற்றில் குறை எதையும் தங்களின் உள்ளங்களில் பெற்றுக் கொள்ளாது இருந்து முற்றிலும் அவர்கள் கட்டுப்படும் வரை அவர்கள் விசுவாசிகளாக மாட்டார்கள். 4வது அத்தியாயம் 65வது வசனம். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், இறை விசுவாசிகளே, நீங்கள் ஒரு விஷயத்தில் ஒருவருக்கொருவர் கருத்து வேறுபாடு கொண்டால் அதனை அல்லாஹுவிடமும் அவனுடைய தூதரிடமும் திருப்பிவிடுங்கள். நீங்கள் அல்லாஹுவின் மீதும் மறுமை நாளின் மீதும் நம்பிக்கை கொண்டோராக இருந்தால் இதுதான் சரியான வழிமுறையாகும். 4வது அத்தியாயம் 59வது வசனம். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், இறை தூதருக்கு கட்டுப்பட்டவர் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டவராவார். 4வது அத்தியாயம் 80வது வசனம். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், நிச்சயமாக நீர் நேரான பாதையை மக்களுக்கு வழிகாட்டுகிறீர். 42வது அத்தியாயம் 52வது வசனம். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், அல்லாஹுவின் கட்டளைகளுக்கு மாறு செய்யக்கூடியவர்கள் தங்களுக்கு சோதனை வந்தடையும் என்பதையும் அல்லது நோவினையான வேதனை தங்களை வந்தடையும் என்பதையும் அஞ்சு கொள்ளட்டும். 24வது அத்தியாயம் 63வது வசனம். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், அல்லாஹுவின் வசனங்களிலிருந்தும் ஞானத்திலிருந்தும் உங்கள் வீடுகளிலே ஓதப்படுவதை நினைவு கூறுங்கள். 33வது அத்தியாயம் 34வது வசனம். இந்த பாடத்திற்கு பொருத்தமான குர்ஆன் வசனங்கள் அதிகம் உள்ளன. ஹதீஸ் 156. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், உங்களிடம் நான் கூறாமல் விட்டுவிட்டதை என்னிடம் கேட்காமல் விட்டுவிடுங்கள். உங்களுக்கு முன் இருந்தோர் அழிந்து போனதற்கு காரணம், தங்களின் நபிமார்களிடம் அவர்கள் அதிகம் கேள்வி கேட்டதும் அவர்களிடம் அவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டதும் தானாகும். எதையேனும் விட்டு உங்களை நான் தடுத்தால் அதை தவிர்த்து கொள்ளுங்கள். ஒரு காரியத்தை உங்களிடம் நான் ஏவினால் இயன்றவரை அதை செயல்படுத்துங்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 7288, முஸ்லிம் 1337. ஹதீஸ் 157. அபு நஜீஹ் என்ற இர்ஃபால் இப்னு சாரியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு தெளிவான உரை ஒன்றை நிகழ்த்தினார்கள். அதை கேட்டதும் இதயங்கள் நடுங்கின, அதனால் எங்கள் கண்கள் கண்ணீரை சொரிந்தன. இறை தூதர் அவர்களே, வழி அனுப்புவரின் உபதேசம் போலல்லவா இது இருக்கிறது, எனவே உபதேசம் செய்யுங்கள் என்றோம். உங்களுக்கு அல்லாஹுவை அஞ்சுவது பற்றி உபதேசிக்கிறேன். மேலும் உங்களுக்கு கருப்பு நிற அடிமை தலைவராக இருந்தாலும் அவரின் பேச்சை கேட்பதற்கும் கட்டுப்படுவதற்கும் உபதேசம் செய்கிறேன். எனக்கு பின் உங்களில் வாழ்பவர் அதிக குழப்பங்களை காண்பார். நீங்கள் என் வழிமுறையையும் நேர்வழி பெற்ற நேர்மையான கலீஃபாக்களின் வழிமுறையையும் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். கடவாய் பற்களால் அவற்றை கடித்துக் கொள்ளுங்கள். புதிய சட்டங்களை பற்றி உங்களை எச்சரிக்கிறேன். நிச்சயமாக ஒவ்வொரு புதுமையும் வழிகேடாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அபூ தாவூத் 4607, திர்மிதி 2676. இது ஹசன் சஹீஹ் என திர்மிதி இமாம் கூறுகிறார்கள். ஹதீஸ் 158. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், என்னை மறுத்தவர் தவிர மற்ற என் சமுதாயத்தினர் அனைவரும் சொர்க்கத்தில் நுழைவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதற்கு, இறை தூதர் அவர்களே, மறுப்பவர்கள் யார் என்று கேட்கப்பட்டது. அதற்கு, எனக்கு கட்டுப்பட்டவர் சொர்க்கத்தில் நுழைவார், எனக்கு மாறு செய்தவர் என்னை மறுத்தவராவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 7280. ஹதீஸ் 159. அபு முஸ்லிம் அல்லது அபு இயாஸ் என்ற சலமா இப்னு அம்ர் இப்னு அக்வாயி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பாக தன் இடது கையால் சாப்பிட்டார். உமது வலது கையால் சாப்பிடுவீராக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதற்கு, என்னால் இயலாது என்று அவர் கூறினார். நீர் இயலாமல் போவீர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பெருமைதான் அவரை இவ்வாறு செய்ய செய்தது. பின்பு தன் வாய்ப்பக்கம் கையை உயர்த்த முடியாதவராகிவிட்டார். முஸ்லிம் 2021. ஹதீஸ் 160. அபு அப்துல்லா என்ற நுஹ்மான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், உங்களின் தொழுகை அணிவகுப்பை சமப்படுத்துங்கள், இல்லையெனில் உங்கள் முகங்களுக்கிடையே அல்லாஹ் வேறுபாட்டை உண்டாக்கி விடுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற நான் கேட்டேன். புகாரி 717, முஸ்லிம் 436. முஸ்லிமின் மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கள் வரிசைகளை அம்பை சரி செய்வது போல சமப்படுத்துவார்கள். இது பற்றி நாங்கள் அறிந்து கொண்டோம் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருதும் வரை இது தொடரும். பின்பு ஒரு முறை வீட்டிலிருந்து வெளியேறி வந்த அவர்கள் தொழுகைக்கு நின்று தக்பீர் கூற ஆயத்தமானார்கள். அப்பொழுது ஒருவர் தன் நெஞ்சை தூக்கியவராக நிற்பதை பார்த்தார்கள். உடனே, அல்லாஹுவின் அடியார்களே, உங்களின் வரிசைகளை சரிபடுத்திக் கொள்ளுங்கள், இல்லையெனில் அல்லாஹ் உங்கள் முகங்களுக்கிடையே பிளவை ஏற்படுத்தி விடுவான் என்று கூறினார்கள். ஹதீஸ் 161. அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மதீனாவாசி ஒருவரின் வீடு ஒரு நாள் இரவு தீ பிடித்தது. அவர்களின் நிலை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூறப்பட்ட போது, நிச்சயமாக இந்த நெருப்பு உங்களுக்கு விரோதியாகும், நீங்கள் தூங்கினால் அதை அணைத்துவிட்டு தூங்க செல்லுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 6294, முஸ்லிம் 2016. ஹதீஸ் 162. அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நிச்சயமாக அல்லாஹ் நேர் வழி மற்றும் கல்வி ஞானத்துடன் என்னை அனுப்பி வைத்ததற்கு உதாரணம் பூமியில் பெய்த மழை போன்றதாகும். இதிலிருந்து ஒரு பகுதி தண்ணீரை பெற்று புற்பூண்டுகள் அதிக விளைச்சலை தந்தது, மற்றொன்று அவற்றிலிருந்து தண்ணீரை தேக்கி வைத்துக் கொண்டது. அதன் மூலம் மக்களுக்கு அல்லாஹ் பயனளித்தான். அதிலிருந்து அவர்கள் குடித்தார்கள், கால்நடைகளுக்கும் புகட்டினார்கள், விவசாயமும் செய்தார்கள். அவற்றிலிருந்து மற்றொரு பகுதியை மழை அடைந்தது. அது கட்டாந்தரையாகும். அது தண்ணீரை தேக்கவும் இல்லை, புற்பூண்டுகளை முளைக்க செய்யவும் இல்லை. இதில் முதல் இரண்டும் அல்லாஹுவின் மார்க்கத்தை கற்றுக்கொண்டவனின் உதாரணமாகும். அல்லாஹ் என்னை எதன் மூலம் அனுப்பினானோ அது அவனுக்கு பயனளித்தது. அவனும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுத்தான். மேலும் மூன்றாவதோ இதன் பக்கம் தன் தலையை திருப்பாதவனுக்கு உதாரணமாகும். நான் எந்த நேர் வழியை கொண்டு அனுப்பப்பட்டேனோ அந்த நேர் வழியை அவன் ஏற்க மாட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 7-9, முஸ்லிம் 2-2-8-2. ஹதீஸ் 163. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், எனக்கும் உங்களுக்கும் உதாரணம் என்பது நெருப்பை மூட்டுபவனை போன்றதாகும். அதில் ஈசல்களும் விட்டில்களும் விழுந்து கொண்டிருந்தன. அவர் அதை விட்டும் அவைகளை தடுத்துக் கொண்டிருந்தார். நான் நரக நெருப்பை விட்டும் உங்களின் இடுப்பை பிடித்து எடுக்கிறேன், ஆனால் நீங்களோ என் கையை விட்டும் மீறி செல்கிறீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 2-2-8-5. ஹதீஸ் 164. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், உணவை உண்டு முடித்ததும் விரல்களையும் உணவு தட்டையும் நன்கு வழித்து சாப்பிட கட்டளையிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் அந்த உணவில் எதில் பரக்கத் உள்ளது என்பதை அறிய மாட்டீர்கள் என்று கூறினார்கள். முஸ்லிம் 2033. முஸ்லிமின் மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது. உங்களில் ஒருவரின் ஒரு பருக்கை உணவு கீழே விழுந்துவிட்டாலும் அதை அவர் எடுக்கட்டும், அதில் உள்ள அசுத்தத்தை நீக்கட்டும், பின்பு அதை சாப்பிடட்டும். ஷைத்தானுக்காக அதை விட்டுவிட வேண்டாம். தன் விரலை சூப்பி சுத்தம் செய்யும் முன் கையை துண்டில் துடைக்க வேண்டாம். நிச்சயமாக அந்த உணவில் எதில் பரக்கத், அதாவது அபிவிருத்தி உள்ளது என்பதை அவர் அறிய மாட்டார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிமின் மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது. நிச்சயமாக ஷைத்தான் உங்கள் ஒவ்வொரு செயலின் போதும் ஆஜராகிறான். அதுபோல் ஒருவர் சாப்பிடும் போதும் ஆஜராகிறான். உங்கள் ஒருவரிடமிருந்து ஒரு பருக்கை விழுந்துவிட்டால் அதில் உள்ள அசுத்தத்தை நீக்கிவிட்டு சாப்பிடட்டும். ஷைத்தானுக்கு அதை விட்டுவிட வேண்டாம் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஹதீஸ் 165. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடையே உரை நிகழ்த்த நின்றார்கள். அப்பொழுது, மனிதர்களே, நிச்சயமாக நீங்கள் அல்லாஹுவிடம் செருப்பு அணியாதவர்களாகவும் நிர்வாணிகளாகவும் கத்னா செய்யப்படாதவர்களாகவும் மஹ்ஷர் மைதானத்தில் ஒன்று சேர்க்கப்படுவீர்கள். அல்லாஹ் கூறுகின்றான், முதல் படைப்பை நாம் ஆரம்பித்தது போல் மீண்டும் படைப்போம். இது நம் மீதுள்ள வாக்குறுதியாக உள்ளது. நிச்சயமாக நாம் செய்பவர்களாக உள்ளோம். 21 அத்தியாயம் 104 வசனம். அறிந்து கொள்ளுங்கள், மறுமையில் ஆடை அணிவிக்கப்படுகின்ற படைப்பினங்களில் முதல் நபர் இப்ராஹிம் நபிதான். அறிந்து கொள்ளுங்கள், என் சமுதாயத்தில் சில ஆண்கள் கொண்டு வரப்படுவர். அவர்களை நரகத்தின் இடதுபுறமாக கொண்டு செல்லப்படும். இறைவா, இவர்கள் என் தோழர்கள் என்பேன். நிச்சயமாக உமக்கு பின்னால் புதிதாக உருவாக்கியது பற்றி நீர் அறிய மாட்டீர் என்று கூறப்படும். அப்பொழுது நான் நல்ல அடியார் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியது போல் கூறுவேன். நான் அவர்களுடன் இருந்தவரை அவர்களின் செயலை அறிவேன். நீ என்னை கைப்பற்றிய பின்னால் நீதான் அவர்களை கவனிப்பவனாக இருந்தாய். நீயே எல்லா பொருட்களின் மீதும் சாட்சியாளனாக இருக்கிறாய். மேலும் நீ அவர்களை மன்னித்து விட்டாலோ நிச்சயமாக நீதான் மிகைத்தவன், நுண்ணறிவாளன் ஆவாய். 5 அத்தியாயம் 117 மற்றும் 118 வசனங்கள். நீர் இவர்களை விட்டும் பிரிந்ததிலிருந்து இவர்கள் தங்களின் குதிங்கால்கள் மீது வந்த வழியே திரும்புபவர்களாக இருந்தனர் என்று அப்பொழுது என்னிடம் கூறப்படும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 3349, முஸ்லிம் 2859. ஹதீஸ் 166. அபு சாயித் என்ற அப்துல்லாஹி இப்னு முகஃபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையினால் கற்களை சுண்டுவதை தடை செய்தார்கள். அது வேட்டை பிராணியை கொல்லாது, எதிரியையும் தாக்காது. மேலும் அது கண்ணை பிடுங்கும், பல்லை உடைக்கும் என்று கூறினார்கள். புகாரி 6220, முஸ்லிம் 1954-55. மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது. இப்னு முகஃபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் உறவினர் ஒருவர் கல்லை சுண்டி போட்டார். அதை தடுத்த இப்னு முகஃபல் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கல்லை சுண்டி விளையாடுவதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்கள். மேலும் இது வேட்டைக்கு உதவாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்று கூறினார். அந்த உறவினர் மீண்டும் கல்லை சுண்டி போட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை விட்டும் தடுத்துள்ளார்கள் என நான் நபி மொழியை கூறுகிறேன். பின்பும் நீ கற்களை சுண்டி விளையாடுகிறாயே, எந்த காலமும் உன்னிடம் நான் பேச மாட்டேன் என்று இப்னு முகஃபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். புகாரி 5479, முஸ்லிம் 1954-56. ஹதீஸ் 167. ஆபீஸ் இப்னு ரபியா என்பார் அறிவிக்கின்றார், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை முத்தமிடும் போது, நிச்சயமாக நீ எந்த பயனும் இடையூறும் தராத கல்தான் என நான் அறிவேன். உன்னை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முத்தமிட நான் பார்த்திராவிட்டால் நானும் உன்னை முத்தமிட்டிருக்க மாட்டேன் என்று கூறுவதை நான் கேட்டேன். புகாரி 1610, முஸ்லிம் 1270. பாடம் 17. அல்லாஹுவின் கட்டளைகளுக்கு கட்டுப்படுதலின் அவசியம் பற்றியும், ஒருவர் நன்மை செய்ய ஏவப்பட்டும் தீமையை விட்டு தடுக்கப்பட்டும் நல்லதின் பால் அழைக்கப்பட்ட போதும் கூற வேண்டியவை பற்றியும் அல்லாஹ் கூறுகின்றான், உமது இறைவன் மீது சத்தியமாக, அவர்களுக்கிடையே ஏற்பட்ட பிரச்சனை விஷயமாக உம்மிடம் அவர்கள் தீர்ப்பு வேண்டி பின் நீர் அளித்த தீர்ப்பை பற்றி குறை ஏதும் அவர்களின் உள்ளத்தில் ஏற்படாமல் இருந்து அவர்கள் முற்றிலும் கட்டுப்படும் வரை இறை விசுவாசியாக மாட்டார்கள். 4:65. மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், அவர்களுக்கிடையே ஏற்படும் பிரச்சனைகளில் தீர்ப்பு கூற அல்லாஹுவிடமும் அவனது தூதரிடமும் அவர்கள் அழைக்கப்பட்டால் இறை விசுவாசியான அவர்களின் சொல் நாங்கள் கேட்டோம் அதற்கு கட்டுப்பட்டோம் என்று கூறுவதுதான், இவர்கள்தான் வெற்றியாளர்கள். 24:51. இந்த பாடத்திற்கு உள்ள ஹதீஸ்களில் ஒன்றாக இதற்கு முன் முந்தைய பாடத்தில் கூறப்பட்ட அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கும் ஹதீஸும் மற்றும் சில ஹதீஸ்களும் அடங்கும். ஹதீஸ் 168. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹுக்கே வானங்கள் பூமியில் உள்ளவை சொந்தம். உங்களின் உள்ளத்தில் உள்ளதை நீங்கள் வெளிப்படுத்தினாலும் அல்லது அதை நீங்கள் மறைத்தாலும் அல்லாஹ் இதற்கு உங்களிடம் விசாரிப்பான் என்ற 2:284 இறங்கிய போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்களுக்கு இது சுமையாக ஆகிவிட்டது. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து மண்டியிட்டு அமர்ந்தார்கள். இறை தூதர் அவர்களே, தொழுகை, ஜிஹாத், நோன்பு, ஜக்காத் போன்ற எங்களுக்கு இயன்ற செயல்களை செய்ய பணிக்கப்பட்டோம். இப்பொழுது இந்த வசனம் உங்களுக்கு இறக்கப்பட்டிருக்கிறது, இதற்கு நாங்கள் சக்தி பெற மாட்டோம் என்று கூறினார்கள். அதற்கு நபி அவர்கள், உங்களுக்கு முன் வாழ்ந்த வேதக்காரர்களான இருவரும் கேட்டோம் மாறு செய்தோம் என கூறியது போல் நீங்கள் கூற விரும்புகிறீர்களா? எனினும் கேட்டோம் கட்டுப்பட்டோம், இறைவா உன்னிடம் மன்னிப்பு கோருகிறோம், உன்னிடமே மீளுதல் உள்ளது என்று கூறுங்கள் என்று கூறினார்கள். மக்கள் இதை கூறி அவர்களின் நாவுகள் இதற்கு கட்டுப்பட்டதும் அல்லாஹ் பின்வரும் வசனத்தை இறக்கினான், தன் இறைவனிடமிருந்து தனக்கு இறக்கி வைக்கப்பட்டதை கொண்டும் இறை தூதர் நம்பிக்கை கொண்டார். மேலும் இறை விசுவாசிகளான ஒவ்வொருவரும் அல்லாஹுவையும் அவனது வானவர்களையும் அவனது வேதங்களையும் அவனது தூதர்களையும் நம்பிக்கை கொண்டனர். அந்த தூதர்களில் எவருக்கிடையேயும் நாங்கள் பிரித்திடமாட்டோம் என்று கூறி நாங்கள் கேட்டோம் கட்டுப்பட்டோம், எங்கள் இறைவா உன்னிடம் மன்னிப்பு கோருகிறோம், உன்னிடமே மீளுதல் உள்ளது என்று கூறுகிறார்கள். 2:285. இதை அவர்கள் கூறிய போது அல்லாஹ் 2:284 மாற்றி பின்வருமாறு இறக்கினான், அல்லாஹ் எந்த ஒரு ஆத்மாவிற்கும் அதன் சக்திக்கு ஏற்பவாறே தவிர கஷ்டப்படுத்த மாட்டான். அது சம்பாதித்தவை அதற்கு உண்டு, அது தனக்கு எதிராக சம்பாதித்தவையும் உண்டு. எங்கள் இறைவா, நாங்கள் மறந்து விட்டாலோ, நாங்கள் தவறு இழைத்து விட்டாலோ எங்களை பிடித்து விடாதே. எங்கள் இறைவா, எங்களுக்கு முன் இருந்தோர் மீது நீ சுமத்தியது போல் எங்கள் மீதும் சுமையை சுமத்தி விடாதே. எங்கள் இறைவா, எங்களுக்கு இயலாததை எங்களில் சுமத்தி விடாதே. எங்களை விட்டும் பாவத்தை போக்குவாயாக. எங்களை மன்னிப்பாயாக. எங்களுக்கு அருள் புரிவாயாக. நீயே எங்கள் எஜமானன். இறை மறுப்பாளர்களான கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு உதவுவாயாக. இரண்டாவது அத்தியாயம் 286வது வசனம். இந்த வசனம் இறங்கியதும் இதனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிய போது இதன் இடையிடையே அல்லாஹ் சரி என்று கூறினான். முஸ்லிம் 125. பாடம் 18. புதிய செயல்கள் சட்டங்கள் உருவாக்க தடை. அல்லாஹ் கூறுகின்றான், சத்தியத்திற்கு பின்னே வழிகேட்டை தவிர வேறு என்ன உள்ளது? 10வது அத்தியாயம் 32வது வசனம். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், எதையும் பதிவேட்டில் நாம் பதிவு செய்யாமல் இருப்பதில்லை. 6வது அத்தியாயம் 38வது வசனம். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், ஒரு விஷயத்தில் நீங்கள் கருத்து வேறுபாடு கொண்டால் அதை அல்லாஹுவின் பக்கமும் அவனது தூதரின் பக்கமும் கொண்டு வாருங்கள். 4வது அத்தியாயம் 59வது வசனம். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், நிச்சயமாக இது எனது நேரான பாதையாக உள்ளது, அதை நீங்கள் பின்பற்றுங்கள். மற்ற வழிகளை பின்பற்றாதீர்கள், மீறினால் உங்களை அவன் வழியை விட்டும் பிரித்துவிடும். 6வது அத்தியாயம் 153வது வசனம். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், நீங்கள் அல்லாஹுவை நேசிப்பவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள். அல்லாஹ் உங்களை நேசிப்பான், மேலும் உங்களின் குற்றங்களை உங்களுக்கு மன்னிப்பான் என நபியே நீர் கூறுவீராக. 3வது அத்தியாயம் 31வது வசனம். இந்த பாடத்தில் இடம்பெறத்தக்க வசனங்கள் நிறைய உள்ளன. மேலும் பிரபல்யமான நிறைய ஹதீஸ்களும் இந்த பாடத்திட்டத்தில் உள்ளன. அவற்றில் ஒரு பகுதியை மட்டுமே நாம் கூறியுள்ளோம். ஹதீஸ் 169. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நமது இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை ஒருவன் புதிதாக உருவாக்கினால் அது நிராகரிக்கப்பட வேண்டியதாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 2697, முஸ்லிம் 1718. முஸ்லிமின் மற்றொரு அறிவிப்பில், நம் கட்டளை இல்லாத ஒரு செயலை ஒருவன் செய்தால் அது நிராகரிக்கப்பட வேண்டும் என்று உள்ளது. ஹதீஸ் 170. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரை நிகழ்த்தினால் அவர்களின் கண்கள் சிவந்து விடும், அவர்களின் சப்தம் உயரும், அவர்களின் கோபம் அதிகரிக்கும். உங்களின் காலை நேரத்திலும் உங்களின் மாலை நேரத்திலும் எதிரிகள் தாக்க வருவர் என்று கூறும் படையின் எச்சரிக்கையாளர், அதாவது தளபதி போல் அவர்கள் இருப்பார்கள். நானும் மறுமையினாலும் இந்த இரண்டு விரல்கள் போன்றதாகும் என்று கூறி தன் நடுவிரல் ஆட்காட்டி விரல் இரண்டையும் இணைத்து காட்டினார்கள். மேலும் புகழ்ந்துரைக்கு பின், நிச்சயமாக வார்த்தையில் சிறந்தது அல்லாஹுவின் வேதம், வழியில் சிறந்தது நபி முஹம்மது வழியாகும், செயல்களில் தீமையானது அவற்றில் புதிதாக உருவானவையாகும், ஒவ்வொரு புதுமையும் வழிகேடாகும் என்று கூறிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் ஒவ்வொரு மூமினுக்கும் அவனது உயிரை விடவும் மேலானவனாவேன். ஒருவர் சொத்துக்களை விட்டு இறந்தால் அது அவருடைய குடும்பத்தாருக்காக உள்ளது. அவர் கடனையோ வறுமையோ விட்டு இறந்தால் அது என் பொறுப்பை சேர்ந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 867. இர்ஃபா இப்னு சாரியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்து 157வது ஹதீஸாக முன்பு இடம்பெற்ற ஹதீஸும் இங்கு பொருந்தும். பாடம் 19. நல்வழியை அல்லது தீய வழியை உருவாக்கியவர் பற்றி. அல்லாஹ் கூறுகின்றான், எங்கள் இறைவா, எங்கள் மனைவியர், எங்கள் சந்ததியினர் ஆகியோரிலிருந்து எங்களுக்கு கண் குளிர்ச்சியை அன்பளிப்பு செய்வாயாக. எங்களை இரையச்சம் உள்ளோருக்கு முன்னோடியாக ஆக்குவாயாக. 25வது அத்தியாயம் 74வது வசனம். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், நாம் அவர்களை நம் கட்டளைகள் மூலம் மக்களை வழி நடத்தும் தலைவர்களாக ஆக்கினோம். 21:73. ஹதீஸ் 171. அபு அம்ர் என்ற ஜரீர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு நாள் நடுப்பகல் நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் நாங்கள் இருந்தோம். அப்பொழுது அவர்களிடம் அரை குறை ஆடை அணிந்த, கோடு போட்ட கம்பளி அல்லது மேல் அங்கி மட்டும் அணிந்திருந்த, வாள்களை தொங்க போட்டிருந்த சிலர் வந்தனர். அவர்களில் பெரும்பான்மையினர் முடர் கூட்டத்தாரை சேர்ந்தவர்கள் அல்லது எல்லோருமே முடர் கூட்டத்தார்கள்தான். அவர்களின் வறுமையை கண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முகம் மாறிவிட்டது. பின்பு வீட்டுக்குள் நுழைந்தவர்கள் வெளியேறி பிலால் அவர்களை பாங்கு கூறும்படி கட்டளையிட்டார்கள். அவர் பாங்கு கூறினார், இகாமத் கூறினார், தொழ வைத்தார்கள். பின்பு உரை நிகழ்த்தினார்கள். பின்வரும் குர்ஆன் வசனங்களை ஓதினார்கள். மனிதர்களே, ஒரே ஆத்மாவிலிருந்து உங்களை படைத்து அந்த ஆத்மாவிலிருந்து அதன் ஜோடியையும் படைத்து பின்னர் அவ்விருவரிலிருந்தே அதிகமான ஆண்களையும் பெண்களையும் வெளிப்படுத்தி பரவச் செய்த உங்கள் இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள். நீங்கள் ஒருவருக்கொருவர் எவன் மூலம் உதவி பெறுகிறீர்களோ அந்த அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள். மேலும் இரத்த சம்பந்த உறவினர்களை ஆதரியுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் உங்களை கண்காணிப்பவனாக இருக்கிறான். 4:1. இறை விசுவாசிகளே, அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு ஆத்மாவும் நாளை மறுமைக்காக எதனை முற்படுத்தி வைத்தது என்பதை கவனிக்கட்டும். 59:18. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொற்பொழிவை நிறைவு செய்த போது நபி தோழர்கள் தீனார், திர்ஹம், ஆடை, கோதுமையில் ஒரு சாவு, பேரித்தம்பழத்தில் ஒரு சாவு என்ற அளவிலும் தர்மம் செய்யட்டும், ஏன் பாதி பேரித்தமடமாயினும் சரியே தர்மம் செய்யட்டும் என்று கூறினார்கள். அப்போது அன்சாரியான ஒருவர் தம் கை தாங்க இயலாத அளவுக்குரிய ஒரு பையை கொண்டு வந்தார். அவரை தொடர்ந்து மக்களும் இயன்றதை வழங்கினார்கள். உணவும் ஆடையும் என இரு குவியலாக குவிந்து விட்டதை கண்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முகத்தை பார்த்தேன். அவர்களின் முகம் பிரகாசித்துக் கொண்டிருந்தது. அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இஸ்லாத்தில் ஒருவர் நற்செயல் செய்தால் அவருக்கு அதற்கான கூலி உண்டு, அதன்பின் அதை செய்பவர்களின் கூலிகளில் எதையும் குறைத்திடாமல் பின்னர் செய்பவரின் கூலியும் இவருக்கு உண்டு. இஸ்லாத்தில் தீய நடைமுறையை ஒருவன் உருவாக்கினால் அவன் மீது அதற்கான குற்றம் உண்டு, அதன்பின் அதை செய்பவர்களின் குற்றமும் அவனுக்கு உண்டு. எனினும் பின் செய்வோரின் குற்றத்தில் எதுவும் குறைக்கப்பட மாட்டாது என்று கூறினார்கள். முஸ்லிம் 1017. ஹதீஸ் 172. இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அநியாயமாக கொல்லப்படும் ஆத்மாவின் இரத்தத்தில் ஒரு பங்கு முதல் மனிதர் ஆதமின் மகன் மீது உண்டு, ஏனெனில் அவர்தான் கொலையை முதன் முதலில் செய்தவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 7321. முஸ்லிம் 1677. பாடம் 20. நல்லதை கூறுதல், நேர் வழி அல்லது வழிகேட்டின் பக்கம் அழைத்தல். அல்லாஹ் கூறுகின்றான், உம் இறைவனின் பக்கம் அழைப்பீராக. 28:87. மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், நல்ல உபதேசம் மற்றும் அறிவு ஞானம் கொண்டும் உன் இறைவனுடைய வழியின் பக்கம் நபியே நீர் அழைப்பீராக. 16:125. மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், நல்லது செய்வதிலும் இறை அச்சத்திலும் நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளுங்கள். 5:2. மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், உங்களில் நன்மையின் பக்கம் அழைக்கின்ற ஒரு சமுதாயம் இருக்கட்டும். 3:104. ஹதீஸ் 173. அபு மசூத் என்ற உக்பா இபின் அம்ர் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நல்லதை ஒருவர் பிறருக்கு அறிவித்துக் கொடுத்தால் அதை செய்தவனின் கூலி போன்றே அவருக்கும் கூலி உண்டு. என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 1893. ஹதீஸ் 174. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒருவரை நேர்வழியின் பக்கம் ஒருவர் அழைத்தால் அதை பின்பற்றியவரின் கூலி போன்றதொரு கூலி இவருக்கும் உண்டு. இதனால் அவர்களின் கூலி எதையும் அது குறைத்து விடாது. ஒருவர் வழிகேட்டின் பக்கம் அழைத்தால் அந்த வழியை பின்பற்றுவோரின் குற்றம் போன்ற குற்றம் இவருக்கும் உண்டு. இது அவர்களின் குற்றங்களில் எதையும் குறைத்து விடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 2674. ஹதீஸ் 175. அபுல் அப்பாஸ் என்ற சஹல் இப்னு சாத் சாயிதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், கைபர் போர் சமயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவர் கையில் அல்லாஹ் வெற்றியை தருவானோ அவரிடம் இந்த கொடியை நாளை நான் அவரிடம் கொடுப்பேன். அவர் அல்லாஹுவையும் அவனது தூதரையும் விரும்புவார். அல்லாஹுவும் அவனது தூதரும் அவரை விரும்புவார்கள் என்று கூறினார்கள். அது தங்களில் யாரிடம் கொடுக்கப்படும் என எதிர்பார்த்தவர்களாக மக்கள் இரவை கழித்தனர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் மக்கள் காலையில் வந்தபோது அவர்களில் ஒவ்வொருவரும் அது தங்களிடம் கொடுக்கப்படுவதை விரும்பினார்கள். அலி இப்னு அபி தாலிப் எங்கே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். இறை தூதர் அவர்களே, அவர் தன் கண்ணில் வலி ஏற்பட்டு வேதனையில் உள்ளார் என்று கூறப்பட்டது. அவரை அழைத்து வாருங்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்ததும் அவரின் இரு கண்களிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் எச்சிலை தடவி அவருக்கு துவா செய்தார்கள். அவருடைய வலி அவரை விட்டு நீங்கிவிட்டது. இறை தூதர் அவர்களே, நம்மை போல் அவர்களும் முஸ்லிம்களாக ஆகும் வரை அவர்களிடம் நான் போர் புரியவா என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள். அவர்களின் களத்தில் நீர் இறக்கும் வரை உம் பயணத்தை தொடர்வீராக, பின்பு இஸ்லாத்தின் பக்கம் அவர்களை அழைப்பீராக, அவர்களிடம் அல்லாஹ் கடமையாக்கியவைகளை கூறுவீராக. அல்லாஹின் மீது சத்தியமாக, உம் மூலம் ஒரே ஒருவனுக்கேனும் அல்லாஹ் நேர் வழி காட்டுவதென்பது சிவந்த ஒட்டகைகள் உமக்கு கிடைப்பதை விட சிறந்ததாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 3701. முஸ்லிம் 2406. ஹதீஸ் 176. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இறை தூதர் அவர்களே, நான் போருக்கு வர விரும்புகிறேன். அதற்கு வேண்டிய பொருட்கள் எதுவும் என்னிடம் இல்லை என அஸ்லம் கூட்டத்தை சேர்ந்த வாலிபர் ஒருவர் கூறினார். நீ இன்னாரிடம் செல், அவர் போருக்கு ஆயத்தமாகிவிட்டார், ஆனால் அவர் நோயாளியாகிவிட்டார் என்று கூறினார்கள். அவரிடம் வாலிபர் வந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமக்கு சலாம் கூறினார்கள் என்று கூறிவிட்டு, நீங்கள் தயார் செய்திருந்த பொருட்களை போருக்காக எனக்கு கொடுப்பீராக என்று கூறினார். அவர் தன் மனைவியை அழைத்து, இந்நாளே நான் தயார் செய்து வைத்திருந்தவற்றை இவரிடம் வழங்குவீராக, அதில் எதையும் நீ இங்கு வைத்து விடாதே. அல்லாஹுவின் மீது சத்தியமாக, அதில் எதையும் நீ தடுத்துக் கொண்டு விடாதே. இதில் உனக்கு அல்லாஹுவினால் பரக்கத் செய்யப்படும் என்று கூறினார். முஸ்லிம் 1894. பாடம் 21. நல்லது செய்து இறை அச்சத்தில் ஒருவருக்கொருவர் உதவுவது. அல்லாஹ் கூறுகின்றான், நன்மை செய்வதிலும் இறை அச்சத்திலும் ஒருவருக்கொருவர் நீங்கள் உதவி புரிந்து கொள்ளுங்கள். 5:2. மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், காலத்தின் மீது சத்தியமாக, நிச்சயமாக மனிதன் கவலையில் உள்ளான், ஆனால் இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல் செய்து சத்தியத்தின் மூலம் ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்தும் பொறுமை மூலமும் ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்து கொள்கின்றவர்களை தவிர. 103:1-3 உள்ள வசனங்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், மனிதர்களில் மிக அதிகமானவர்கள் இந்த அத்தியாயம் பற்றி சிந்திப்பதில் கவனக்குறைவானவர்களாக உள்ளனர். ஹதீஸ் 177. அபு அப்துர் ரஹ்மான் ஜைத் என்ற இப்னு ஹாலித் அல் ஜுஹனி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹுவின் வழியில் போர் புரிபவருக்கு ஒருவர் போர் சாதனம் வழங்கினால் அவரும் போர் புரிந்தவராவார். மேலும் போர் புரிபவருக்கு அவரது குடும்பத்தார் விஷயத்தில் நல்லவற்றை ஒருவர் வழங்கினால் அவரும் போர் புரிந்தவராவார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 2843, முஸ்லிம் 1895. ஹதீஸ் 178. அபு சாயித் அல் குதுரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஹுதைல் பகுதியைச் சேர்ந்த பனு லிஹியான் கூட்டத்தாரிடம் ஒரு படையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். அப்போது இரண்டு பேர்களில் ஒருவர் மட்டும் போருக்கு புறப்பட்டும் இருவருக்கும் கூலி உண்டு என்றும் கூறினார்கள். முஸ்லிம் 1896. ஹதீஸ் 179. இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ரவுஹா என்ற இடத்தில் ஒரு பயண கூட்டத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்தார்கள். இவர்கள் யார் என்று கேட்டார்கள். நாங்கள் முஸ்லிம்கள் என்று அவர்கள் கூறிவிட்டு, நீங்கள் யார் என்று கேட்டார்கள். நான் இறை தூதர் என்றார்கள். அப்போது ஒரு பெண் ஒருவர் சிறுவரை தூக்கி காண்பித்து, இவருக்கு ஹஜ் உண்டா என்று கேட்டார். ஆம், ஆனால் கூலி உனக்குண்டு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 1336. ஹதீஸ் 180. அபு மூசா அல் அஷ்அரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நம்பிக்கையான ஒரு முஸ்லிமான பொருளாளர் எந்த பணிக்காக அவர் அமர்த்தப்பட்டாரோ அதை அவர் நல்ல முறையில் செயல்படுத்துகிறார். அவர் யாருக்கு வழங்கும்படி கட்டளையிடப்படுகிறாரோ அவருக்கு அதனை மன நிறைவாகவும் தூய்மையானதாகவும் முழுமையாகவும் வழங்குகிறார். இந்த செயல் காரணமாக இருவரும் தர்மம் செய்தவர்களில் ஒருவராவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 438, முஸ்லிம் 1023.
This audio was downloaded from Tamil Islamic Media.com.